وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே யான்பு நகரில் சினாயா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு பெரும் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் அண்ணல் நபியின் அழகிய அணுகுமுறை என்று வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. குறிப்பாக இந்த அரங்கத்தில் முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் பல்சமய நண்பர்களையும் இங்கு வரவேற்றிருக்கிறார்கள். எனவே அந்த நிகழ்வின் காரணமாக இந்த தலையங்கம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ளவர்களே, ஆரம்பமாக ஒரு அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இரண்டு அடிப்படைகளை கொண்டு திகழ்ந்து இருக்கின்றது. ஒன்று, நாம் அனைவருக்கும் ஒரே ஒருவன் தான் படைப்பாளன், படைத்தவன். அது யாராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே ஒரு படைப்பாளன் தான். இந்த படைப்பாளனை நாம் முழுமையாக ஏற்றாக வேண்டும். அதே போன்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இரண்டாவது அடிப்படை என்னவென்றால், படைப்பாளன், படைத்தவன் அல்லாஹ் ஒவ்வொரு காலத்திற்கும் இறை தூதர்களை அனுப்பியிருப்பான், தீர்க்க தரிசிகளை அனுப்பியிருப்பான். அந்த தீர்க்க தரிசிகள் மக்களுக்கு நல்லவற்றை போதிப்பார்கள், மக்களை நல்வழியின்பால் அழைப்பார்கள். குறிப்பாக ஓர் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனை தவிர்த்து வேறு யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்பதைத்தான் எல்லா இறை தூதர்களும் வந்து மார்க்க பணிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த இறை தூதர்கள்தான் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் இவ்வாறு இறைவனிடமிருந்து செய்திகளை மக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். எனவே இந்த ஒன்றை நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு ஆக வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை கொண்டால் அவர் ஒரு முஸ்லிம். எல்லோருக்கும் ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு இறைவன் தான் என்று முதலாவதாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே அவனை தவிர்த்து வேறு யாரும் எதுவும் கடவுளாக படைப்பாளனாக இருக்க முடியாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவனால் அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகள், இறை தூதர்கள், அவர்கள் இறைவனிடமிருந்து செய்திகளை பெற்று மக்களிடத்தில் எடுத்து சொல்வார்கள். இவற்றையும் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த இரண்டு நம்பிக்கைகள் தான் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையான நம்பிக்கைகளாக நமக்கு வழங்கியிருக்கிறது. அன்புள்ளவர்களே, இப்படி வந்த இறை தூதர்களில் கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சொல்கிறோம். இவர்களுடைய அழகான அணுகுமுறை எப்படி இருந்து இருக்கிறது, எப்படியெல்லாம் மக்களிடத்தில் அண்ணல் நபி நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த உரையிலே நாம் சுருக்கமாக தெரிய இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையில ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறும் போது லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. ரோல் மாடல் என்றால் அவர்களைத்தான் தேர்வு செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு தேர்வு செய்யப்படக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் சிறப்பான அம்சங்கள் நிறையவே இருக்கின்றன என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அன்புள்ளவர்களே, பல்சமய நண்பர்களே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களிடத்தில் அப்படி என்ன அழகான அணுகுமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் நடுநடையோடு சிந்தித்தால் உண்மையிலேயே நமக்கு புரிந்துவிடும். அவ்வளவு அழகான முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து இருக்கிறார்கள், வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்வதை காட்டிலும் அவர்கள் இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனை அல்லாது வேறு யாரையும் எதனையும் வணங்க கூடாது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்வதை விடவும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்களுடைய நடைமுறையை பார்த்து, அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தவர்கள் தான் ஏராளம். இதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான் என்றால், வஇன்னக லஅலா குலுக்கின் அலீம், நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இங்கு பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நற்குணமுடையவர் என்று அல்லாஹ்வே சாட்சி பகர்கிறார். அந்த அளவிற்கு அவர்களிடத்தில் நற்குணம் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புள்ளவர்களே, அதே மாதிரி இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கூறும் போது, வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நபியே நீங்கள் மட்டும் கடின சித்தமுடையவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், கடுகெடுத்து இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு மக்கள் எப்பொழுதே விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு பதிவு செய்கிறான். இப்ப இங்க கொஞ்சம் சிந்திக்கணும், எல்லாருக்கும் அழகிய முன்மாதிரி இவரிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதை சொன்னதற்கு பிறகு இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், நீங்கள் தான் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில், நீங்கள் கடுமையாக மக்களிடத்தில் நடந்தால் உங்களை விட்டு எப்பொழுதே மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு சொன்னால், உண்மையிலேயே மக்களிடத்தில் நல்ல முறையில அணுகுமுறை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், நல்ல முறையில மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புள்ளவர்களே, இந்த அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பார்ப்போம். எந்த அளவிற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை,
அழகான அணுகுமுறை இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்ட சில உதாரணங்களை நாம் பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெளிவாக விளங்கிவிடும். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துதான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள், இதை அப்படியே ஒரு முஸ்லிம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் உண்மையான முஸ்லீமாக அவன் இருக்க முடியும் என்பதையும் இஸ்லாம் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுகிறது. அன்புள்ளவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே பிறந்தார்கள். அவர்களுக்கு சொந்த ஊர் அதுதான். ஆனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல முறை தொல்லை கொடுத்தார்கள், ஊரை விட்டு விரட்டி அனுப்பினார்கள், பல கஷ்டங்களை கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கு பிறகு தாயிஃப் நகரத்திற்கு போனார்கள், அங்கும் பிரச்சனை. அதற்கு பிறகு மதீனா நகருக்கு சென்றார்கள். அங்கு சென்றதற்கு பின்னர் அழகான முறையில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து தங்களுடைய அணுகுமுறைகளை வெளிப்படுத்தினார்கள். அதனால் உலகமெங்கும் இஸ்லாம் பரவுவதற்கு மிகப்பெரிய காரணமாக மதீனாவுடைய வாழ்க்கை திகழ்ந்து இருந்தது என்பதில எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அன்புள்ளவர்களே, அப்படி என்ன அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி அணுகுமுறை அவரிடத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்து இருந்திருக்கிறது, உலகமே நபிகள் நாயகத்தை பேசுகின்ற அளவிற்கு அவர்களுடைய சிறப்பம்சம், வாழ்க்கையின் சிறப்பம்சம் என்ன என்றால், நாம் எத்தனையோ அடுக்கடுக்காக சொல்லலாம் என்றாலும் நேரங்களை கவனத்தில் கொண்டு சுருக்கமான சில வரலாற்று நிகழ்வுகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் கோடிட்டு காட்டுவோம். அன்புள்ளவர்களே, ஒரு கிராமப்புறவாசி, ஒரு கிராமவாசி பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறார், பள்ளிவாசல்ல சிறுநீர் கழிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அதை பார்க்கிறார்கள். உண்மையிலேயே பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய ஆலயம், இறைவனை வணங்கப்படக்கூடிய ஆலயம், புனித ஆலயம். இந்த ஆலயத்தில் யாரு சிறுநீர் கழித்தாலும் அது பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக கோபம் வரத்தான் செய்யும். அவர் அவர்களுக்கு அவர் அவருடைய ஆலயங்கள் உண்மையிலேயே புனிதமானவை, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம், நீங்கள் பிற ஆலயங்களையும் கூட நீங்கள் மதியுங்கள், பள்ளிவாசல மட்டும் கிடையாது, பிரமத ஆலயங்களையும் கூட மதிக்க வேண்டும், பிரமத ஆலயங்களை நீங்கள் திட்டாதீர்கள், குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவிற்கு இஸ்லாம் மதிக்க சொல்கிறது. இந்த நேரத்தில் அன்புள்ளவர்களை, நபி தோழர்கள் அந்த கிராமவாசியை பார்க்கிறார்கள், சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலை. பார்த்தவுடன் கோபம் வருகிறது, கூட்டமாக சேர்ந்து எழுந்து அந்த மனிதர் சிறுநீர் கழிப்பதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், அவரை விடுங்கள், தஊஹு, அவரை விடுங்கள், அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் தோழர்களே என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே, மஸ்ஜிதிலே ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிப்பதை கண்டு, அவர் சிறுநீர் கழிக்கிற அந்த நேரத்திலே மக்கள் தடுக்கும் போது அதை தடுத்து நிறுத்துகிறார்கள், அவரை விடுங்கள், முழுமையாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல், யாரு அவரை அடிப்பதற்காக நிறுத்துவதற்காக முயற்சி செய்தார்களோ அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு வாளி நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வாருங்கள். அவர்கள் அடிப்பதற்கு போனவர்கள் நிறுத்துவதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன, பக்கெட்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க, ஊத்துங்க அந்த இடத்துலன்னு சொல்றாங்க. அங்க தண்ணீர் ஊற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அந்த மனிதரை கூப்பிடுகிறார்கள், அந்த கிராமவாசி அழைக்கிறார்கள், வாருங்கள், இது இறைவனுடைய ஆலயம், இது புனித ஆலயம், இந்த ஆலயம் இறைவனை நினைவு கூறப்படக்கூடிய, இறைவனை தொழுது வணங்கப்படக்கூடிய ஒரு புனித ஆலயம், இதுல இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா என்று அழகான முறையில் அட்வைஸ் செய்கிறார்கள், செய்து அவர்களை அனுப்புகிறார்கள். இந்த காட்சியை அந்த கிராமவாசி பார்க்கிறார். சிறுநீர் கழிப்பது தடுப்பதற்கு கூட்டம் வருகிறது, நபிகள் நாயகம் அதை தடுக்கிறார்கள். தடுப்பவர்களை கண்டு நீங்கள் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி ஊட்ட சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த காட்சியை கண்டு நபிகள் நாயகம் கோபப்படாமல், அவர்கள் அடிக்காமல், அடிப்பதற்கும் இடம் கொடுக்காமல் இப்படி இருக்கிற அந்த காட்சியை பார்த்து விட்டு அந்த நேரத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அந்த கிராமவாசி. யா அல்லாஹ், இறைவா எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் மட்டும் நீ அருள் செய்வாயாக, வேற யாருக்கும் நீ அருள் செய்யாதேன்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு பாருங்க. இந்த நடப்பை வைத்து இறைவா நீ எனக்கும் முஹம்மதுக்கும் மட்டும் அருள் செய்வாயாக அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி கேட்காதீங்க பாருங்க, அங்கேயும் தடுக்கிறாங்க, அப்படி கேட்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த மனிதரை இடையில நிறுத்தினா பிரச்சனை வரும், உடல் ரீதியாக பிரச்சனை, பல பிரச்சனைகள் எனக்கு ஏற்படும். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்து நிறுத்துறாங்க, அப்படி செய்யாதீங்க, அவர் முழுமையா சிறுநீர் கழிக்க விடுங்க. உண்மையிலேயே இது ஒரு அறிவியலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அப்ப யாரையும் அப்படி நம்ம நிறுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா, அந்த கிராமப்புறவாசி அவருக்கு ஒன்றும் தெரியாது, அறியாத மனிதர், கிராமத்திலேயும் வந்தால் இப்படித்தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதனால் அதை புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். அன்புள்ளவர்களை, இது மட்டுமா, முஸ்லிம் அல்லாதவர்களோட பல்சமய மக்களோட எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், அழகான அணுகுமுறை அவரிடத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கு என்பதை நாம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபி தோழர் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் 10 ஆண்டு காலம் பணியாளராக திகழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன தெரியுமா, முதலாளியை பற்றி தொழிலாளி சொல்லக்கூடிய உத்தரவாதம் என்ன தெரியுமா, அவர்களோடு இருந்த கடைசி நாள் வரையிலும் அவர்கள் ஒரு நாளும் என்னை பார்த்து சி என்று சொன்னதில்லை, ஒரு காரியத்தை செய்த போது ஏன் இதை செய்கிறாய் என்றும் கேட்டதில்லை, இப்படி செய்யக்கூடாது என்றும் சொல்லவில்லை, இப்படி செய்திருக்கலாமே என்றும் கூட கேட்டதில்லை. அதிகபட்சமாக அவருக்கு கோபம் வரும்போது என்ன சொல்வார்கள் என்றால், அவருடைய நெத்தி மண்ணு படட்டும் அப்படின்னு தான் சொல்வார்கள். இதுதான் அதிகபட்சமாக ஒரு கோபம் வந்தால் வார்த்தையை பேசுவார்கள் என்று 10 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். சொன்னா உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மோடு யாராவது ஒன்றாக இருந்தால், 10 வருஷம் கிடையாது, 10 நாளும் கிடையாது, 10 மணி நேரம் இருந்தால் போதும், அப்புறம் நம்முடைய எல்லா விவரங்களும் தெரிஞ்சிடும். ஆனால் 10 வருடங்கள் உண்மையிலே சிந்திச்சு பாருங்க, அழகான முறையில் சொல்றாங்க, என்னை பார்த்து சீந்து சொன்னதே கிடையாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடியவரும் கிடையாது, அதெல்லாம் சொல்றாங்க அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன், யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன், அவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக இருந்திருக்கிறார். எப்படி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வருடங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக திகழ்ந்திருக்கிறார்களோ, அது மாதிரி யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணியாளராக இருந்திருக்கிறார்கள். அந்த சிறுவர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது, நோய்வாய்ப்பெற்றார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சமுதாயத்தின் தலைவர், ஆட்சி தலைவர் என்றெல்லாம் பாராமல் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக அந்த சிறுவனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள், சென்று நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரித்ததற்கு பின்னால், சிறுவனே இஸ்லாமிய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாமே என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த சிறுவன் தனது தந்தையை பார்க்கிறான், தந்தை என்ன சொல்கிறார் என்றால், நீ முஹம்மதிற்கு கட்டுப்பட்டு செல் என்று அவருடைய தந்தை கூறுகிறார். உடனே அந்த சிறுவர் அந்த இடத்திலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வரும்போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன்னார், என் மூலமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் இவரை இந்த சிறுவரை காப்பாற்றினானே அவனுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை புகழ்ந்த வண்ணம் வெளியேறினார்கள். இந்த இடத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யூத மதத்தை சார்ந்த சிறுவனோடு நபிகள் நாயகத்தின் அணுகுமுறை, அழகிய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கிறது என்று பாருங்கள். யாரு யாரு போய் பார்த்து நலம் விசாரிக்கிறது? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை தனது கைக்குள்ளே வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நிர்வாகி என்ற போதிலும், தன்னிடத்திலே வேலை செய்ததால், அதுவும் சிறுவனாக இருந்ததாலும் போய் அங்கு நலம் விசாரிக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவருடைய தொடர்பை அதிகப்படுத்தி இருக்கிறார் என்று பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் முஸ்லிம் இல்லையே, அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்லவே என்றும் கூட அவர்கள் பார்க்காமல், அவர் ஒரு மனித உயிர், அது ஒரு உயிர் என்பதை கருத்திலே கொண்டு அந்த சிறுவருக்கு நலம் விசாரிக்க செல்கிறார் என்றால், உண்மையிலேயே நபிகள் நாயகத்தினுடைய அழகான அணுகுமுறை எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமா, அன்புள்ளவர்களே, ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு ஜடலம், அதாவது ஒரு பிணம் என்று சொல்லுவோமே, அந்த ஒரு பிணம், இறந்த பிணம், ஜடலம் தெருவீதியிலே கொண்டு செல்கிறார்கள். அப்படி கொண்டு செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தெருவீதியில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி இந்த ஜடலம் அப்படியே கிராஸ் ஆகி போகும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். எழுந்து நின்றவுடன் அவர்களோடு இருந்த தோழர்களும் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இறந்த ஜடலம், ஜனாசா கடந்து போய்விட்டது, பின்னால் இருந்து உட்கார்ந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஜனாசா, இந்த ஜடலம் யூத மதத்தை சார்ந்த ஒரு ஜடலம் அல்லவா, நீங்கள் ஏன் எழுந்து நிற்கிறீர்கள், நின்றீர்கள் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வாசகத்தோடு தனது பதிலை முடித்து விட்டார்கள். என்ன தெரியுமா கேட்டார்கள், அலைசத் நஃப்ஸா, தோழரே, இது ஒரு மனித உயிர் இல்லையா என்று கேட்டார்கள். எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், இது ஒரு மனித உயிர் இல்லையா, யூத மதத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன, அவரும் ஒரு மனிதர் தானே, அதுவும் ஒரு மனித உயிர் தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் கேட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே பார்க்கிறோம். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே, யூத மதத்தை சார்ந்த ஒரு ஜடலம், ஒரு இறந்த பிணம் தங்களை கடந்து செல்கிறது என்றால் அதற்கும் கூட மதிப்பளித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள் என்றால், தோழர்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்த போது அது ஒரு மனித உயிர் இல்லையா என்று தங்களுடைய பதிலை முடித்துக் கொண்டார்கள் என்றால், அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு தங்களுடைய அழகான அணுகுமுறையை வழங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அன்புள்ளவர்களே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கெல்லாம் இன்னும் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள். யூதர்கள், யூதர்களுடைய கூட்டம், யூதர்கள் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் என்றால், அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யூதர்கள் தான் மிகப்பெரிய எதிரிகளாக திகழ்ந்தார்கள். அவர்கள் தான் முஸ்லிம் மக்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்காமல், மனிதர் தானே, மனித உயிர் தானே என்பதைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களே தவிர அவர்கள் வேறு சிந்தனை அவர்களுக்கு போகவில்லை. இதுதான் நாம் இங்க சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அன்புள்ளவர்களே, ஒரு யூத கூட்டம் வருகிறது, யூத மதத்தை சார்ந்த ஒரு கூட்டம் வருகிறது. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்கிறார்கள். யாரு? யூதர்கள். எப்படி சலாம் சொல்கிறார்கள்? பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல்சமய நண்பர்களுக்கும் கூட தெளிவாக தெரியும், நீங்களும் கூட சலாம் அழகாக சொல்வீர்கள், பதிலும் உங்களுக்கு சொல்ல தெரியும். அந்த அளவிற்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக என்ற அற்புதமான இந்த பிரார்த்தனை வாசகம் இருக்கிறதல்லவா, இது எப்ப வேண்டாலும் ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். எப்ப வேணாலும் சொல்லலாம், கல்யாண நேரத்தில் சொல்லலாம், அதே மாதிரி ஒரு இறந்த வீட்டிற்கு யாராவது இறந்தால் அந்த வீட்டிற்கு போய் சொல்லலாம், கஷ்டமான நேரத்திலும் சொல்லலாம், இன்பமான காலகட்டத்திலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான பிரார்த்தனை வாசகம் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், படைத்தவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீது உண்டாவதாக என்ற அற்புதமான வாசகம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது இப்படி நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அதே போன்று மற்றவரும் அப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்திப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். இப்போ யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸலாமு சொல்லவில்லை, அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ், நபி மொழி, இதுல அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். இந்த அஸ்ஸலாமு அப்படின்றதுக்கும் அஸ்ஸாமு என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாம் என்றால் சலாம் என்றால் சாந்தி, சமாதானம் என்ற அர்த்தம், அமைதி என்ற அர்த்தம் சலாம் என்பதற்கு. ஆனால் சாம் என்றால், அஸ்ஸாம் என்றால் மரணம் என்ற அர்த்தம். இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அப்போ அஸ்ஸாம் அழைக்கும் என்றால் உங்களுக்கு மரணம் உண்டாவதாக, உங்களுக்கு இறப்பு ஏற்படட்டுமாக, அதுதான் அதுக்குரிய அர்த்தம். இதை யூதர்கள் அவர்கள் தங்களுடைய வார்த்தை பிரயோகங்களில் அதை பயன்படுத்துகிறார்கள், நாசுக்காக அதை சொல்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக அவர்கள் தனது காதில் உள்வாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் பதிலும் சொன்னார்கள், வ அலைக்கும் என்று சொன்னார்கள். எப்படி? வ அலைக்கும், உங்கள் மீதும் உண்டாவட்டும் அப்படின்னு சொன்னார்கள். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கண் காதால கேட்கிறாங்க, யூதர்கள் சொல்வதை காதால கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னதை அவங்க கேட்கல, யூதர்கள் சொன்னதை மட்டும் கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுத்ததை அவங்க கேட்கல. கேட்காம அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் கோபத்தோடு அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் யூதர்களுக்கு, யூதர்களே உங்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாவதாக, உங்களுக்கு இறப்பு உண்டாவதாக என்று கூடுதலான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் நபி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இங்கே கொஞ்சம் சிந்திக்கணும், யாராக இருந்தாலும் அது வந்து உண்மையிலேயே கணவர் மீது ஒரு அன்பு இருந்தால் கோபம் வரதான் செய்யும். திடீரென்று ஒருவர் பார்த்து உங்களுக்கு இறப்பு வரட்டும் சொன்னால் அது கோபம் வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டார்கள், தன் கணவரை பார்த்து இப்படி சொல்கிறார்கள் என்று. எனவே தான் கூடுதலான வாசகத்தை சேர்த்து சொன்னார்கள், என்ன, உங்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கல, அமைதியா இருக்கல. என்ன சொன்னாங்க தெரியுமா? மஹலன் யா ஆயிஷா, ஆயிஷாவே மெதுவா அமைதியை கடைபிடிங்கள், ஏன் இப்படி கோபப்பட்டு பேசுகிறீர்கள், அமைதியை கடைபிடிங்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்லிஹி, நிச்சயமாக அல்லாஹ் படைப்பாளன் அவன் எல்லாவற்றிலும் மென்மையைத்தான் நேசிக்கிறான் எனவே மென்மையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு பதில் சொல்லக்கூடாது, ஆத்திரப்பட்டு கூடுதலாக பேசிவிடக் கூடாது. இதை இறைவன் விரும்ப மாட்டான். இறைவன் அனைத்திலும் விரும்புவது மென்மைதான். எனவே ஆயிஷாவே அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அங்க தட்டுறாங்கன்னு பாருங்க. அப்ப அவர்கள் அப்படி சொன்னதால் நீங்க கூடுதலாக வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதை இங்க அழகாக பாடம் படித்து கொடுக்கிறார்கள். உடனே அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க யூதர்கள் உங்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அது உங்களுக்கு விளங்காதான்னு கேட்கிறாங்க. நீங்க காதை கொடுத்து கேட்கலையான்னு கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப பதில் சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் அவர்களை பார்த்து பதில் சொன்னேனே, வலைக்கும் என்று சொன்னேனே, அதை நீ காதல கேட்கலையா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி நடக்குது சம்பவம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ளவர்களே. அப்போ யூதர்கள் வந்து நபிகள் நாயகத்தை பார்த்து உங்களுக்கு சாபம், உங்களுக்கு மரணம் உண்டாவதாக என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதே வார்த்தையை கொண்டு பயன்படுத்தவில்லை, வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லவில்லை, வஅலைக்கும் என்பதோடு நிறுத்தி விட்டார்கள். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாராவது அப்படி சொன்னா அதே மாதிரி நம்ம திரும்ப சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இது நல்ல பண்பு அல்ல, நல்ல அணுகுமுறை கிடையாது. எனவே யாரு எதை பேசினாலும் அதே மாதிரி திரும்ப பேச வேண்டும் என்பது இது ஒரு கெட்ட பண்பு, நல்ல பண்பு கிடையாது. மனைவி ஆத்திரப்படும் போதும் கூட அங்கேயும் கூட அதை நிதானப்படுத்தி அமைதிப்படுத்தி அப்படி பேசாதீர்கள். காரணம், படைத்தவன் அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான், மென்மையைத்தான் நேசிக்கிறான். எனவே நான் அவர்களுக்கு சாட்ட பதில் சொல்லிவிட்டேன், வாழைக்கும் உங்களுக்கும் வரட்டும் என்று சொல்லிவிட்டேன், திரும்ப மரணம் என்று நான் அவர்களை பார்த்து சொல்லவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யார் பேசிய யார்? யூதர்கள் வந்த கூட்டம், யூதர்கள் பேசியவர்கள் யாரை பார்த்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அவர்களோடு தங்களுடைய அணுகுமுறைகளை, தங்களுடைய அழகிய அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இதுதான் உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லா வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் முழுக்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அழகான முன்மாதிரி இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்யறான். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், நிச்சயமாக நபியே முஹம்மதே, நீங்கள் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொன்னான். எனவே தான் அல்லாஹ் இன்னும் சொன்னான், உலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி லன் ஃபல்லூ மின் ஹவுலிக், நபியே நீங்கள் மாத்திரம் கடுமையாக மக்களிடத்திலே நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதே விரண்டோடி இருப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சுட்டி காட்டினான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய அணுகுமுறைகளை, அதிலும் குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களோடு, முஸ்லிம் அல்லாத நண்பர்களோடு எப்படி எல்லாம் அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கம் தான் இனிய மார்க்கம். இந்த மார்க்கம் தான் உண்மையிலேயே மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, மனிதன் புனிதனாக வாழ்வதற்கு அற்புதமான அழகான மார்க்கம் இஸ்லாம். எனவே தான் அன்புள்ளவர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். உண்மையிலேயே அதற்கு நமக்கு நிறைய முன்மாதிரிகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ளவர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். முஸ்லிம் அல்லாதவர் ஒருவர், சுமாமா பின் உசால், சுமாமா என்று சொல்வார்கள். இந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் பல முஸ்லிம்களை தாக்கி இருக்கிறார்கள், பல முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள், பல முஸ்லிம்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சுமாமா என்று சொல்லக்கூடிய மனிதர். இதை அந்த சம்பந்தப்பட்ட அந்த மனிதரே வாக்குமூலம் கொடுக்கிறார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள், இந்த சுமாமாவை சிறைப்பிடித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். காரணம், அவரை அப்படி விட்டு வைத்தால் உண்மையிலேயே மனித சமூகம் நிம்மதியாக வாழ முடியாது, சுமூகமான முறையிலே வாழ முடியாது. எனவே சுமூகமான முறையிலே மக்கள் வாழ வேண்டும் என்றால் அவரை சிறைப்பிடியுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள், அதாவது நபி தோழர்கள், அவர்களை ஒரு நேரத்தில் சிறைப்பிடித்து விட்டார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டு பள்ளிவாசலுடைய மஸ்ஜிதில், அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவரை கெட்டப்படுகிறது, தூணில கெட்டப்படுகிறது. இப்படி கெட்டப்பட்ட நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரிடத்தில் வர்றாங்க. வந்து கேட்கிறாங்க, மா இந்தக்கையா சுமாமா, சுமாமாவே, நீங்கள் ஏதாவது கருத்தை சொல்ல விரும்புகிறீர்களா, ஏதாவது நீங்க பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, அப்படி உங்களிடத்தில் ஏதாவது இருக்குமேயானால் தெரியப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமா என்ற அந்த மனிதரை கெட்டி போட்டு அவர்களை சித்திரவதை செய்யவில்லை, அடிக்கவில்லை, துன்புறுத்தவில்லை, மற்றவர்களை ஏவி துன்புறுத்தும்படியும் சொல்லவில்லை. அப்படியே கெட்டப்பட்ட இருந்த நிலையில் நபிகள் நாயகம் கேட்டார்கள், உங்களிடத்தில் ஏதாவது கருத்து சொல்ல வேண்டுமா, சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? இதுதான் முக்கியமான வாக்குமூலம். சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் சொன்னார், இன் தக்குத்துல் நீ தக்குத்துல் ஜாதமீன், நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கொன்று விடுங்கள், ஏனென்றால் நான் கொல்லப்படுவதற்கு தகுதியானவன், அவ்வளவு கொலைகளை நான் செஞ்சிருக்கிறேன், உண்மைதான். எனவே நீங்க என்ன கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கொன்று விடுங்கள், அதற்குரிய முழு தகுதி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அவங்களாகவே சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க எனக்கு விட்டுவிடணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, என்னை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் விட்டுருங்க, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லணும் நினைச்சா கொன்றுங்க, விடணும் நினைச்சா விட்டுருங்க, நான் நன்றி பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது ஒயின் துருதினில் மாலை ஃபசல் ஓத்தி, நீங்க ஏதாவது பொருளாதாரத்தை கேட்பதாக இருந்தால், இதற்காக வேண்டி பனிஷ்மெண்ட், அதற்காக வேண்டி பதிலீட்டு தொகை ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கேளுங்கள், நான் அதை தரவும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்ப நல்ல கவனிக்கணும், எந்த வாசகங்களை சொல்றாங்க, என்ன நீங்க கொல்லணும்னு நினைச்சா கொல்லுங்க, அதற்கு தகுதியானவ, என்ன நீங்க விட்டுவிடணும்னு நினைச்சா விட்டுருங்க, அதை நான் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நீங்க பொருளாதாரத்தை கேட்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா எவ்வளவு வேண்டாலும் கேளுங்க, அதை நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன், விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு ஒண்ணுமே கவுண்டிங் கொடுக்காம பதில் சொல்லாம அப்படியே திரும்பி போயிடுறான். ரெண்டாவது நாளும் இதே கேள்வியை கேட்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் அதே பதிலையே சொல்றாங்க. மூன்றாவது நாளும் இதே கேள்வியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அதே பதிலைத்தான் சொல்றாங்க. வேற ஒன்னும் புது கேள்வியும் கிடையாது, புது பதிலும் கிடையாது, கேட்ட கேள்விதான் மூணு நாள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்ட கேள்வி, அவர்கள் கொடுத்த பதில்கள் இவ்வளவுதான். மூணாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மக்கள்கிட்ட சொன்னாங்க, அத்லிகு சுமாமா, சுமாமாவை அவிழ்த்து விட்டுருங்க போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த சுமாமா அவங்கள அவிழ்த்து விட்ட உடனே நேரா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தோட்டத்திற்கு சென்று அங்கு தன்னை சுத்தப்படுத்தி குளித்து விட்டு நேரடியாக திரும்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இப்போது ஒரே ஒரு இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் அவனுடைய அடியான், அவனுடைய அடிமை, அவனுடைய தூதர் என்பதையும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று அந்த நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை தனது வாழ்வியலாக மாற்றிக்கொண்டார். சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்தார்கள். பிறகு சொன்னார்கள், முஹம்மதே, உண்மையிலேயே உலகத்திலேயே எனக்கு மிக பிடிக்காத ஒரு மார்க்கம் என்று இருக்குமேயானால் அது உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருந்தது, ஆனால் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களை விட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் உளப்பூர்வமாக நேசிக்கிறேன். முஹம்மது அவர்களே, உலகத்திலே யாராவது எனக்கு வெறுப்புக்குரியவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது நீங்களாகத்தான் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது எல்லா மக்களையும் விட நான் உங்களை நான் உளப்பூர்வமாக விரும்புகிறேன் என்று அந்த நேரத்திலே சொன்னார்கள். அதே போன்று உலகத்திலே எனக்கு பிடிக்காத நகரம் என்று இருக்குமே ஆனால் அது இந்த நகரமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நகரத்தை எல்லா நகரங்களையும் விட நான் இந்த மதீனா நகரத்தை நான் நேசிக்கிறேன் என்று ஹுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கொஞ்சம் அந்த செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுமாமா என்பவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதிகபட்சமா கொடுத்த தண்டனை கெட்டி போட்டு வச்சிருந்தான். வேற ஒன்றும் செய்யல, நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவரை அடிக்கலாம், உதைக்கலாம், அதே மாதிரி தோழர்களை விட்டு ஏவலாம். ஏன், அவரே சாட்சி சொல்கிறாரே, அவரே வாக்குமூலம் கொடுக்கிறாரே, கொல்லப்படுவதற்கு தகுதியானவன் என்று சொல்கிறாரே. அப்படி இருந்தும் கூட ஒரு கைதியோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்து சென்று விட்டார்கள். அவர்களுடைய அணுகுமுறை, அழகான அணுகுமுறை சமுதாய மக்களுக்கு பாடங்களாக படிப்பினைகளாக நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எதனால் இந்த ஹுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் ஏன் இஸ்லாத்தை தழுவினார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கெட்டி போட்டு வைத்திருந்த சிறைபிடிக்கப்பட்ட அந்த மனிதரை பார்த்து இஸ்லாத்திற்கு வா என்று சொன்னார்களா? வாளை நீட்டினார்களா? பயமுறுத்தினார்களா? அல்லது அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் அவர்களாவது ஏதாவது செய்தார்களா? ஒன்றுமே கிடையாது. அப்ப எதனால் அவர் கவரப்பட்டார்? எதனால் திடீரென்று 3 நாட்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறேன் என்று சொன்னார் என்றால் அந்த மக்களை பார்க்கிறார். ஹுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழர் மக்களை பார்க்கிறார். பள்ளிவாசல்ல வணங்கக்கூடிய காட்சிகளை தனது கண்ணால் நேரடியாக பார்க்கிறார். பார்த்தால் எல்லாரும் சரிசமமாக நிற்கிறார்கள், ஒரே அணியில் நிற்கிறார்கள். ஆடல் இல்லை, பாடல் இல்லை, கூத்து இல்லை, கும்மாளம் இல்லை, அமைதியான ஒரு வணக்கம். தோளோடு தோளாக நின்று அணிவகுத்து அமைதியான வணக்கத்தை மேற்கொள்கிறார்கள். அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பல பிரிவுகளாக இருந்திருந்தார்கள். இவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் ஏழை, இவன் பணக்காரன் என்றெல்லாம் இப்படி பல பிரிவுகளாக இருந்தார்கள். இவன் இந்த வம்சத்தை சார்ந்தவன், இவன் இந்த வம்சத்தை சார்ந்தவன் என்றெல்லாம் பல பிரிவுகளாக, பல கூறுகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஹுமாமா பின் உஸால் ரலியல்லாஹு அன்ஹு காட்சியை பார்க்கிறார், எல்லோரும் ஒரே அணியில் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை நாம் எத்தனையோ தடவை அவர்களுடைய குடும்ப தவறுகளை கொலை செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை இவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு துன்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் யாரும் கூட நம்மை பார்த்து ஒரு விதமாக பார்க்கவோ அல்லது அவர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலோ நம்மை சீண்டி பார்க்கவில்லை, அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அதை அப்படியே நபித்தோழர்கள் செய்தார்கள். இதுதான் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தது. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்ப எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அழகான அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், கைது செய்யப்பட்ட போது அவர் முஸ்லிமா? இல்லை, அவர் முஸ்லீம் கிடையாது. அவரை சிறைப்பிடிக்கும் போது அவர் முஸ்லீம் கிடையாது. 3 நாள் அவரிடத்தில் நல்ல முறையில் பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி பழகினார்கள். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இன்று சில மக்கள் பேசுகிறார்கள் இஸ்லாம் என்பது வாளால் பரப்பப்பட்டது, அது பயத்தை ஊட்டி அச்சத்தை ஊட்டி ஊட்டி அந்த இஸ்லாத்தை பரப்பினார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் வாளால் பரப்பப்பட்டது அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலேயே அது சுதந்திரத்தை வழங்குகிறது. யாரையும் யாரும் நிர்பந்தப்படுத்தவே முடியாது, வந்து ஆக வேண்டும் என்று சொல்ல முடியாது, அல்லது பணத்தை காட்டியோ அல்லது வேறு விதமான ஆசை வார்த்தைகளை காட்டியோ இஸ்லாத்தின் பக்கம் யாரையும் அழைப்பதற்கும் உரிமை கிடையாது. அவரவர் விரும்பி வர வேண்டும், அவரவர் மனசார ஏற்று வர வேண்டும், உண்மையான இறைவனை புரிந்து வர வேண்டும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இறைவன் என்ன சொல்கிறான்? எவர் ஈமான் கொள்கிறாரோ, நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் என்னை நம்பட்டும், படைப்பாளன் பேசுகிறான், என்னை நம்பினால் நம்பட்டும், என்னை மறுத்தால் மறுத்து போகட்டும், என்னை நம்புவதாலோ அல்லது என்னை மறுப்பதாலோ என்னுடைய அந்தஸ்துகள் உயரப் போவதும் கிடையாது, என்னுடைய அந்தஸ்துகள் குறையப் போவதும் கிடையாது. நம்பினால் அவனுக்கு லாபம், நம்பாமல் மறுத்தான் அவனுக்கு நஷ்டம். இதுதான் இறைவன் பேசுகிறான் திருமறை குர்ஆனிலே. அதே போன்று இன்னொரு வாசகத்தை இறைவன் கூறும்போது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் ஃபோர்ஸ் என்பதே கிடையாது, யாரையும் யாரை நிர்பந்திக்கப்படுத்த முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்பொழுது சில முஸ்லிம் அல்லாத சில மார்க்கங்களை எடுத்தால், ஒரு சிலர் காசை கொடுத்து அழைக்கிறார்கள், தவறு, இது அப்படி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. எனவே இஸ்லாம் விரும்பி வர வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறது. அன்புள்ளவர்களே, காரணம் அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அணுகுமுறைகள் மக்களை ஈர்ப்பதற்கு, மக்கள் இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக நுழைவதற்கு உண்மையிலேயே காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, அன்புள்ளவர்களே, ஒரு யுத்த களம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பல யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. இந்த யுத்தங்களையும் கூட குர்ஆனிலே சில வசனங்கள் சொல்லும் போதும் கூட அதையும் கூட தவறுதலாக, தப்பும் தவறுமாக விளங்கி அதை மக்களுக்கு தவறுதலாகவே பரப்பியும் வருகிறார்கள். என்ன பரப்புகிறார்கள் பாருங்கள், குர்ஆனை படியுங்கள், வெட்டுங்கள், குத்துங்கள், தாக்குங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களை எங்கு கண்டாலும் வெட்டுங்கள் என்று சொல்கிறது என்றெல்லாம் மக்கள் விளங்காமல் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே குர்ஆன் அப்படி சொல்கிறதா? குர்ஆன் அப்படி வழிகாட்டுகிறதா? இல்லை. அப்படி யாரையும் குர்ஆன் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, எவர் ஒருவர் ஒரு மனிதரை வாழ வைத்தால், எவர் ஒருவர் ஒரு மனிதருக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்கிறாரோ அவர் ஒரு மனிதருக்கு உயிர் கொடுக்கவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கே உயிர் கொடுத்தவர் போல என்று குர்ஆன் பேசுகிறது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார், ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்பதற்காக ஒருவர் அவருக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கினால் இவர் இந்த ஒரு மனிதருக்கு மட்டும் செய்யவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்தவருக்கு சமம் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்படி பேசும்போது வெட்டுங்கள், குத்துங்கள், எங்கு கண்டாலும் அவர்களை முடித்து விடுங்கள் என்று குர்ஆன் பேசுமா? இல்லை. பேரிலேயே தெளிவாக தெரிகிறது, இஸ்லாம் என்றாலே சாந்தி சமாதானம், சலாம் என்றாலே சாந்தி அமைதி. இதற்கு, அதாவது வெட்டுங்கள், குத்துங்கள், இந்த மாதிரி ஒன்று சொல்வதற்கு வேறையே கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில். அந்த அளவிற்கு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எல்லா மதங்களிலும் எல்லா இடங்களிலும் ஒரு சிலர் தவறாக விளங்கி சில கெட்டவர்கள், மனிதர்களையே சில கெட்டவர்கள், தீயவர்கள் இருப்பதை போன்று எல்லா மதங்களிலையும் இருப்பார்கள். அது போன்று எல்லா மதங்களிலும் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். எனவே இந்த சிந்தனை இஸ்லாம் மறுக்கிறது, இந்த சிந்தனை இஸ்லாம் எதிர்க்கிறது. எனவே தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், அவரவர் விரும்பி வர வேண்டும், மனசார வர வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அன்புள்ளவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நிறைய யுத்தங்கள் நடந்தன, நிறைய போர்கள் நடந்தன. அந்த போர்களுடைய வரலாற்றை எல்லாம் படித்து பார்த்தால் சும்மா முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அழிப்பதற்கு அப்படியா? இல்லை. அவர்கள் எதிரிகள் வந்தார்கள், அவர்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்கு வந்தார்கள். அதைத்தான் குர்ஆன் பேசுகிறது, வகாத்திலுல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோடு யுத்தம் செய்பவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அப்படித்தான் குர்ஆனுடைய வாசகம் வருகிறது. உங்கள்கிட்ட வம்பு செய்ய வந்தால், உங்களை அவர்கள் கொல்ல வந்தால் அப்போ என்ன செய்யணும்? இது யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? எந்த மதத்தை சார்ந்த, எந்த நாட்டை சார்ந்தவ யாரா இருந்தாலும் என்ன செய்வோம்? ஒருவர் நம்மை தாக்க வந்தால் அதற்கு நாம சும்மா கண்ண மூடிட்டு இருக்க முடியாது, அதை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்க முடியாது. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான ஒரு மரபு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோடு யுத்தம் செய்வர்களோடு செய்பவர்களோடு நீங்களும் சேர்ந்து அவர்களிடத்தில் யுத்தம் செய்யுங்கள் என்றுதான் இறைவன் சொல்கிறானே தவிர்த்து வெறுமனே வெட்டுங்கள், குத்துங்கள் என்று சொல்லவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் போர்கள் நடந்தது என்றால் உண்மையிலேயே அவர்கள், அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்களை கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பல வேதனைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதனால தான் யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. அந்த யுத்தங்களிலையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தங்களுடைய அணுகுமுறை வெளிப்படுத்திருக்கிறார் என்று பாருங்கள். அங்கு சொன்னார்கள், அந்த யுத்தங்களில் பார்க்கிறார்கள், கொல்லப்படுகிற கூடியவர்கள் சில பெண்கள் இருக்கிறார்கள், சின்ன சிறுவர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், பெண்களை கொல்லக்கூடாது, அவர்கள் எதிரணிகளே இருந்தாலும் சரி யாரும் யுத்த களத்தில் பெண்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா சொன்னார்கள், நீங்க அங்க இருக்கக்கூடிய செடியை கூட நீங்க பிடுங்காதீர்கள், மரங்களையும் கூட வெட்டி தாக்காதீர்கள் யுத்த களத்துல. அவர்கள் தண்ணீரை சேமித்து வைத்திருப்பார்களே அதை கூட சேதப்படுத்தி விடாதீர்கள், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் தண்ணீரை சேமித்து வைத்திருப்பார்கள், அதையும் கூட யுத்த களத்திலே அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதையும் கூட சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்க நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அதே மாதிரி முதியவர்களை தாக்காதீர்கள், இப்ப முதியவர்களை தாக்காதீர்கள், பெண்களை தாக்காதீர்கள், குழந்தைகளை தாக்காதீர்கள், தண்ணீர்களை அதை சேதப்படுத்தாதீர்கள், அதே போன்று மரங்களை செடிகளை வெட்டாதீர்கள். இதெல்லாம் யுத்த களத்திலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் பாடம் நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு. கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, ரெண்டு பேர் களத்துல மோதும் போது அது பெண்ணா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, வெட்டதான் செய்வார்கள். சிறுவர்களாக இருந்தால் இன்னும் கூடுதலா வெட்டுவாங்க, அப்பதான் எதிரிகளை நம்ம உண்மையிலே நல்ல முறையில தாக்கி இருக்கிறோம். பெரியவர்களாக இருந்தா அழிப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி செய்யாதீர்கள், இது அழகான அணுகுமுறை கிடையாது, நல்ல அணுகுமுறை அல்ல. எனவே பெண்களை கண்டால் விட்டு விடுங்கள், பெரியவர்களை கண்டால் விட்டு விடுங்கள், குழந்தைகளை கண்டால் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த அளவிற்கு யுத்த களத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள், அழகான அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமா, ஒரு நாட்டிற்கு ஒரு பிரஜை வருகை தந்தார் என்று சொன்னால், ஒரு நாட்டினுடைய பிரஜை அவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை கொல்லாதீங்க, அவரை கொல்லாதீங்க. அவர் யாரா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவரா இருக்கட்டும், ஒரு நாட்டினுடைய பிரஜையாக இருந்தால் அவரை மதிக்கணும். அப்படி யாராவது அந்த பிரஜையை கொன்றால் நாளைக்கு அந்த மனிதர் சுவர்க்கத்தினுடைய வாடையும் கூட நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நாட்டினுடைய பிரஜைகளுக்கு மதிப்பளித்திருக்கிறார்கள், அங்க முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒன்று பார்க்கவே இல்லை. அப்ப இப்படியெல்லாம் தங்களுடைய அழகான அணுகுமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்றால் எதற்காக, முஸ்லீம்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, ஒட்டுமொத்த சமுதாயமும் இதை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ளவர்களே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நசீரர் அவர் நட்டுகிறார், ஒரு மரத்தை வளர்ப்பதற்காக ஒரு செடியை ஆரம்பத்தில் விதைக்கிறார், அதை விதைச்சி தண்ணியை ஊத்தி பக்குவமாக அதை அப்படியே வளர்க்கிறார், பின்னால் வளர்ந்ததற்கு பிறகு அதன் மூலமாக எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் கிடையாது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக பயனடைந்தால், அதன் மூலமாக பயனடைந்தால் இதை செய்தவருக்கு நிரந்தர தர்மம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டணும், இதன் மூலமாக மனித சமுதாயம் பயனடையணும், மனித சமுதாயம் மட்டுமல்ல பிராணிகளும் பயனடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தங்களுடைய அணுகுமுறைகளை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலே நன்றாக நீங்கள் பசித்து சாப்பிடும் போது பக்கத்து வீட்டிலே அவர்கள் பசிக்கு அதாவது பசியோடு இருந்து அவர்கள் தாகித்து இருந்து அப்படி ஒரு நிலை நீங்க இருக்க வேண்டாம், விட்டு விட வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் கவனியுங்கள். பக்கத்து வீடு யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் பசியோடு இருக்க நீங்கள் புசித்து சாப்பிட இந்த நிலை இருக்க வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காக வேண்டி உங்களுடைய சால்னாவை நீங்கள் அதிகமாக தண்ணீரை ஊற்றி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள், நோவினை கொடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பக்கத்து வீடு பக்கத்து வீடு என்று சொன்னால் அங்கு முஸ்லீம்களும் இருப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பார்கள், அவர்களும் மனிதர் தானே என்பதை கருத்தில் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் தங்களுடைய அணுகுமுறைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அன்புள்ளவர்களே, ஒரு கட்டத்திலே நபி தோழர்கள் தாங்க முடியாமல் எதிரிகளுடைய துன்புறுத்தலுக்கு பொறுமையை காட்டி அதை நிர்பந்தத்தோடு அவர்கள் வெறுத்து ஒதுங்கி அதற்கு மேல அவர்களுக்கு சோதனைகளை தாங்க முடியல. இந்த நிலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க அந்த மக்களுக்கு எதிராக அல்லாஹுவிடத்திலே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், எதிராக பிரார்த்தனை செய்யுங்கள், சாபமிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? அந்த அளவிற்கு அந்த மக்கள் கொடுமையை செய்கிறார்கள். அந்த ஹவுஸ் என்ற கோத்திரத்தார்கள் கடுமையான முறையில் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், தாங்க முடியவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இறைவனிடத்தில் அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்களா? அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்டார்களா? சாபம் விட்டார்களா? என்ன கேட்டார்கள் தெரியுமா? இறைவா, இறைவா, இந்த ஹவுஸ் என்ற கோத்திரத்துக்கு நீ நேரான வழியை காட்டு, அவர்களுக்கு இந்த நேரான வழியின்பால் கொண்டு வந்து விடு என்றுதான் கேட்டார்கள். அவர்களை அழித்து விடு என்று சொல்லவில்லை, அவர்களுக்கு இழிவை கொடு என்று கேட்கவில்லை. நபி தோழர்கள் துடித்து துடித்து சொன்ன போதிலும் கூட, அந்த முழு நிலைகளையும் அறிந்து வைத்திருந்தும் கூட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தங்களுடைய அணுகுமுறை வெளிப்படுத்தினார்கள் என்றால், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? இறைவா, அந்த ஹவுஸ் என்ற கோத்திரத்துக்கு நீ நேரான வழியை காட்டு, அவர்களுக்கு இந்த நேரான வழியின்பால் கொண்டு வந்து விடு என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்றால், எந்த அளவிற்கு அணுகுமுறை அவரிடத்தில் இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அன்புள்ளவர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மக்கமா நகரிலே சொந்த ஊரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ முடியாத அளவிற்கு நெருக்கடிகளை கொடுத்து துரத்தினார்கள். தாயிஃப் என்ற நகரத்திற்கு வந்தார்கள். அந்த தாயிஃப் என்ற நகரத்திற்கு வரும்போதும் இங்கிருந்து செய்திகளை அனுப்பி அவர்களை அங்கு இருக்க விடாதீர்கள், அவர்களை அடித்து துரத்தி விடுங்கள் என்று சொன்னபோது, அங்கே உள்ள மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து, சிறுவர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள். அந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே இறைவரிடமிருந்து செய்தி வருகிறது, இறைவரிடமிருந்து செய்தி மாணவர் மூலமாக வருகிறது, முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எதிராக நிற்பவர்களை அழித்து விடலா, அழித்து விடவா? இந்த இரண்டு மலைகளுக்கிடையே அவர்களை அப்படியே நசுக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விடவா என்று கேட்டார்கள். ஏனென்றால் இறைவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலேயே, அவர்களுடைய வாழ்நாளிலேயே மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்தது இந்த தாயிஃப் என்ற அந்த பயணத்தில் தான். அதை அவர்களாகவே சொல்கிறார்கள். அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை கேட்டபோது கேட்டார்கள், உங்களுக்கு வாழ்க்கையில சோதனை எப்படிப்பட்ட சோதனை, உஹது என்ற யுத்தம் நடந்திருக்கிறதே, இதை விட சோதனை ஏதாவது நடந்திருக்குதா, இதை விட உங்களுக்கு துன்பம் ஏதாவது நடந்திருக்குதான்னு கேட்கும் போது, ஏன் நடக்கல, தாயிஃப் என்ற நகரத்தில் நான் பட்ட கஷ்டம் இருக்கிறது, அது உஹது யுத்தத்தை எல்லாம் கடந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி கஷ்டப்பட்டு இருந்த போதிலும், இறைவனுடைய அழைப்பு வந்த போதிலும், அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம் என்று இறைவனே சொன்ன போதிலும் கூட, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், வேண்டாம், அவர்களை அழிக்க வேண்டாம், அவர்களை அழித்து விட வேண்டாம். காரணம், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் எந்த ஓர் இறைவனை மறுக்கிறார்களோ, எந்த ஒரு படைப்பாளனை எதிர்க்கிறார்களோ, நிச்சயமாக இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களாக உருவாகுவார்கள். எனவே இவர்களை அழித்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள். இன்று தாயிஃப் நகரம் முழுக்க ஒரே இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக அன்று முதல் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உண்மையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய அழகான அணுகுமுறையை வெளிப்படுத்திய காரணமாகத்தான். அன்புள்ளவர்களே, இறுதி கட்டத்திற்கு நாம் வந்து விடுவோம். இப்படியே எத்தனையோ அணுகுமுறைகளை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்மால் சொல்ல முடியும். என்றாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு அடுத்த ஒரு இறுதி செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் இருந்து 10 ஆண்டு காலம் அங்கேயே இருந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் தனது கைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அழகான முறையிலே பரப்பினார்கள், அழகான முறையிலே வழிகாட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், சொந்த ஊராகிய மக்கா அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு கையில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. திரும்ப அவருடைய சொந்த ஊருக்கு மக்காவுக்கு போறாங்க, மக்காவுக்கு போறாங்க, போய் அந்த காபத்துல்லாவுடைய சாவியை பெறுகிறார்கள், நபித்தோழர்களோடு செல்கிறார்கள். எந்த நபித்தோழர்களும் எந்த இறை தூதரும் அந்த மக்கமா நகரத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அது அப்படியே அவர்களுடைய கைக்குள்ளே வருகிறது. வந்ததற்கு பின்னால் எல்லோரும் அணியணியாக திரண்டு மக்காவிற்கு போகும்போது, 10 வருடத்திற்கு பிறகு செல்லும் போது அங்கெல்லாம் எதிரிகள் இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே ஒளிந்து இருக்கிறார்கள். இப்படி முகம்மதுடைய கூட்டமும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்ற பயத்தோடு ஆங்காங்கே மறைந்து இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து குரல் கொடுத்தார்கள், யாரெல்லாம் வீட்டிலே ஒளிந்து மறைந்து இருக்கிறீர்களோ எல்லோரும் வெளியே வந்து விடுங்கள், எல்லோரும் வெளியே வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக எல்லோரும் வெளியே வந்து ஒன்றாக அப்படியே வரிசையாக நின்றார்கள். பார்த்தால் நபிகள் நாயகத்தை துன்புறுத்தியவன், முகத்திலே எச்சில் துப்பியவன், அடித்தவன், துரத்தியவன், இப்படி பல முறை பல நபித்தோழர்களை கொலை செய்தவர்கள் என்று பல மக்கள் அப்படியே நிற்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களால் நிச்சயமாக முடியும், செய்ய முடியும். நபித்தோழர்களை விட்டு ஏவி இருப்பார்கள், ஒரு தலையை விடாமல் எல்லா தலையை சீவி விடுங்கள் என்று சொல்வதற்கு முழு அதிகாரமும் சக்தியும் பவரும் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த நேரத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த கட்டத்தில் என்று கேட்டார்கள். அப்போ அந்த மக்கள் எல்லாம் வெக்கி தலை கீழே குனிந்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு நல்ல மகன், நீங்கள் ஒரு நல்ல மகனுக்கு பிறந்த சகோதரர் என்று இந்த வார்த்தையை மட்டும்தான் அவர்களால் சொல்ல முடிந்தது. நீங்க ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு மனிதருக்கு பிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்க வெக்கி தலையை கீழே குனிந்து இருந்தார்கள். அப்போது அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நான் உங்களை என்ன செய்வேன் என்று நினைக்கிறீர்கள், நான் உங்களை என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த நேரத்திலே அப்படின்னு கேட்டார்கள். கேட்கும்போது அவர்கள் இதைத்தான் பதிலாக சொன்னார்கள். சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போங்கள், சுதந்திரமாக வெளியே விடுதலை செய்து விடுகிறேன், நீங்கள் தைரியமாக சென்று விடுங்கள், பழிக்கு பழி வாங்குவது இல்லை, இதை நான் விட்டு விடுகிறேன் என்று அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது மன்னிப்பு வழங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான நற்குணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளிடத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே வெளிப்படுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உண்மையிலேயே சொல்லுங்கள், இப்பொழுது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா? இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா? இஸ்லாம் பிரமதத்தவர்களை கொல்லுங்கள் என்று சொல்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னதை போன்று குர்ஆன் என்ன பேசுகிறது என்றால், வலா தசுப்புல்லதீன யதுஉன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ அதுவம் பிகைரியல் முஸ்லிம்களே, நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை, அல்லாஹ் அல்லாத பிற ஆலயங்களை நீங்கள் ஏசாதீர்கள், நீங்கள் திட்டாதீர்கள். அப்படி நீங்கள் ஏசினால் அவர்கள் அறிவில்லாமல் அல்லாஹ்வையே ஏசி விடுவார்கள். எனவே நீங்கள் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்றுதான் குர்ஆன் பேசுகிறது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப அழகான அணுகுமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது என்றால், உண்மையிலேயே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புள்ளவர்களே, சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் நடந்திருந்த ஒரு முக்கியமான ஒரு கொலை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய சிறுமி, இது முஸ்லிம்கள் மட்டும் பேசவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பேசுகிறார்கள், அனைத்து நல்லுள்ளங்களும் பேசுகிறார்கள், ஒரு சிலர்களை தவிர. இவர்களிடத்திலே உண்மையான அந்த நேசமும் பாசமும் மனித உயிரினுடைய பெருமதியும் தெரியாமல் இருக்கிறதோ? அவர்களை தவிர மற்ற அனைவரும் பேசுகிறார்கள், மற்ற அனைவரும் இதற்காக குரல் கொடுத்து எழுப்புகிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், ஏன் அந்த பிள்ளை இப்படி செய்திருக்கிறார்கள், என்ன காரணம், எதனால் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று செய்தவர்கள் சொல்லும் போது, இது முஸ்லிம் என்பதால், முஸ்லிமுடைய குடும்பம் என்பதால் இப்படி செய்தோம் என்று ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள். உண்மையிலேயே இப்படியும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் அல்லாத இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், அவர்களும் கூட எதிர்க்கிறார்கள். கோவில் என்பது புனித தலம், அது ஒரு புனித ஆலயம், அந்த இடத்தில் யாரு செய்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியதுதான் என்பதை அவர்களும் ஒப்புக்கொண்டு இன்றைக்கு அவர்களும் அந்த பிள்ளைக்கு எதிராக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே நடுநிலையாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் இஸ்லாம் எப்பொழுதே சொல்லிவிட்டது, இப்படியெல்லாம் கொலை செய்து விடக்கூடாது, யாரையும் யாரையும் அநியாயமாக கொலை செய்து விடக்கூடாது. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், யாருக்காவது மனசு வருமா? ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு பெரிய வயசுள்ள ஒரு பெண்ணிடத்தினாவது இப்படி நடந்தால் நாட்டிலே பரவலாக நடக்கிறது, எனவே அப்படி செய்து விட்டார்கள், ஆசையில் செய்து விட்டார்கள், காமவெறியோடு செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம். ஒன்றுமே அறியாத அந்த பால் முகத்திலே ஒன்றுமே தெரியாத பச்சிளம் குழந்தை, 8 வயதும் கூட நிரம்பாத நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே குழந்தை இருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. நிச்சயமாக நாளை மறுமை நாளில் அந்த குழந்தையை பார்த்து இறைவன் பேசுவான், குழந்தையே, சிறுமியே, ஆசிஃபாவே, நீ எதற்காக, எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று இறைவன் நிச்சயமாக அதை விசாரிப்பான். அந்த விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு, இன்று அவர்கள் தப்பித்தாலும் செல்வந்தர்களால், ஆட்சி பலங்களால், சில கையவர்களால் அவர்கள் தப்பித்தாலும் இறைவனுடைய நாளை அந்த மன்றத்திலே நிச்சயமாக அவர்கள் அங்கு அழிக்கப்படுவார்கள். அதற்கு முன்னால் இறைவன் இந்த உலகத்திலேயே அவன் காட்ட வேண்டும், அதற்குரிய வழிகளை காட்ட வேண்டும். அந்த பிள்ளை முஸ்லீமாக இருந்தது என்பதற்காக அல்ல, அந்த பிள்ளை முஸ்லீம் அல்லாத பிள்ளையாக இருந்தாலும் யாராலும் ஜீரணிக்கவே முடியாது. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ளவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான நற்குணங்களை, அழகான அணுகுமுறைகளை எல்லோரும் படிக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களும் படியுங்கள், முஸ்லீம்களும் படியுங்கள். எனவே அதுதான் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதல்களாக இருக்கும். நடுநிலையோடு சிந்தியுங்கள். இந்த நடுநிலையோடு சிந்தித்தாலே போதுமானது, நீங்கள் ஒரு நல்ல தெளிவான சிந்தனைக்கு வந்து விடுவீர்கள். எனவே ஆரம்பத்திலே நான் சொல்வதை போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலேயே அது வார்த்தை ஜாலங்களால் அழகுபடுத்தி சொல்லவில்லை, உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள், குரானை படியுங்கள், நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை படியுங்கள். உண்மையிலே உங்களுக்கு அப்படி அழகான முறையிலே அது வழிகாட்டும். நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதற்குரிய விடைகள் கிடைக்கும். ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை அமுல்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்தாத பிற மக்களுக்கு நாம் அறிந்த ஒன்றை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.